The following is a class on the Bhagavad Gita, as it is, 6th chapter, text number 25 through 29, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in February of 1969 in Los Angeles.
Penvaram, Bhagavad Gita Unmayuravil, 6th Adhyayam, 25 mudal 29 varailana slogangalukku, Upanyasam valangiyavar, தெய்வத்திரு அ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் பிப்ரவரி மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Gradually, step by step, with full conviction, one should become situated in trance by means of intelligence, and thus the mind should be fixed on the self alone.
வலுவான நம்பிக்கையுடன் கூடிய புத்தியின் மூலம் படிப்படியாக சமாதி நிலையில் நிலை பெற வேண்டும். இவ்வாறு மனம் தன்னில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேற எதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும்.
The self, the mind should be fixed in self. We are self and Krishna is also self.
மனது தன்னில் நிலை பெற்றிருக்கணும். நம்ம ஆத்மா, கிருஷ்ணரும் ஆத்மா.
சோ ஜஸ்ட் லைக் இஃப் யூ ஃபிக்ஸ் அப் யுவர் ஐஸ் ஆன் தி சன், தென் யூ கேன் சீ தி சன் அண்ட் யுவர் செல்ஃப் ஆல்சோ.
உதாரணத்துக்கு, உங்களுடைய கண்களானது சூரியனில் நிலை பெற்றிருந்ததுன்னா உங்களுடைய கண்ணால் சூரியனையும் பார்க்கலாம், உங்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
Sometimes in dense darkness, we cannot see ourselves.
சில சமயத்தில் மிக இருட்டாக இருக்கும்போது நம்மளை நம்மே பார்க்க முடியாது.
That you have experience.
நமக்கு அந்த அனுபவம் இருக்கு.
So, I cannot see my body in dense darkness. Although body is with me, I am the body or I am whatever I am, I cannot see myself. That you have got experience.
மிகவும் இருட்டா இருக்கும்போது என்னுடைய உடலையே என்னால பார்க்க முடியறதில்லை. இந்த உடல் என் கூடவே இருந்தாலும், நான் இந்த உடல் நான் எதுவா இருந்தாலும் என்னால என்னையே பார்க்க முடியறதில்லை. அதுவும் நமக்கு அனுபவம் இருக்கு.
So, if you are in the sun sign, sunlight, then you see the sun as well as yourself.
நீங்க சூரிய ஒளியில இருந்தீங்கன்னா நீங்க சூரியனையும் பார்க்கலாம், உங்களையும் பார்க்கலாம்.
Is it not?
அது சரியா?
Therefore, to see the self means, first of all, see the supreme self. The supreme self is Krishna.
அதனால தான் ஆத்மாவை காண்பது அப்படின்னா முதல்ல பரமாத்மாவை காண்பது. கிருஷ்ணர் தான் அந்த பரமாத்மா.
And the Vedas, it is said, Kathopanishad, Nitya Nityanam Chetana Chetananam. The supreme self is the chief eternal of all eternal.
வேதங்கள்ல கதோபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். அந்த பரமாத்மா நித்தியமானவர்களையே மிகவும் முதன்மையானவர்.
He is the chief living being of all living beings. So this Krishna consciousness movement means to fix that in self.
அவர் எல்லா உயிர்வாளிகளிலும் மிக பிரதானமான உயிர்வாளியா இருக்கார். அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்றது தன்னில் நிலை பெற்று இருக்கிறது.
The same example, if you fix up your mind in Krishna, then you can fix up your mind in everything.
அதே உதாரணம், உங்களுடைய மனசை நீங்க கிருஷ்ணர்ல நிலைநிறுத்தினீங்கன்னா அப்போ உங்களுடைய மனது எல்லாத்திலையும் நிலை பெற்றிருக்கும்.
தி சேம் எக்ஸாம்பிள் அகைன், இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டாமக் தென் யூ டேக் கேர் ஆஃப் ஆல் தி பாடிலி லிம்ஸ்.
அதே உதாரணம் மறுபடியும், இப்போ உங்களுடைய வயிறை நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா அங்கங்களும் பராமரிக்கப்படுது.
இஃப் யுவர் ஸ்டாமக் இஸ் சப்ளைட் நைஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட், தி ஸ்டாமக் இஸ் கிளியர் ஆஃப் ஆல் டிஸ்டர்பன்சஸ், தென் யூ கீப் குட் ஹெல்த்.
உங்களது வயிற்றுக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகளை கொடுத்து உங்களுடைய வயிறு எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் நல்லா சுத்தமாக வைத்துக் கொள்ளப்பட்டால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும்.
சோ இஃப் யூ போர் வாட்டர் இன் தி ரூட் ஆஃப் தி ட்ரீ தென் யூ டேக் கேர் ஆஃப் ஆல் தி பிரான்சஸ் லீவ்ஸ் ஃபிளவர்ஸ் ட்வீக்ஸ் எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக்கா.
ஒரு மரத்தோட வேருக்கு நீர் ஊற்றுனீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இலைகள் மலர்கள் குச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க தானாகவே பராமரிக்கிறீங்க.
சோ இஃப் யூ டேக் கேர் ஆஃப் கிருஷ்ணா தென் யூ டூ தி பெஸ்ட் சர்வீஸ் டு ஆல் அதர்ஸ் ஆட்டோமேட்டிக்.
அதே மாதிரி நீங்க கிருஷ்ணரை பராமரிச்சிங்க அப்படின்னா அப்போ அது மற்ற எல்லாருக்குமே சேவை செய்யறதாயிடும் தானாகவே.
தீஸ் பாய்ஸ் தே ஆர் கோயிங் டு கீர்த்தன் பார்ட்டி because they are Krishna conscious. It is not that they are sitting idly in this temple.
இந்த இளைஞர்கள் எல்லாம் கீர்த்தன பார்ட்டியோட வெளியில போறாங்க. அவங்க கிருஷ்ண உணர்வுல இருக்காங்கன்றதுக்காக அவங்க சும்மா இங்க கோயில உட்கார்ந்திருக்காங்கன்றது அல்ல.
They are going outside preaching this philosophy so that others may take advantage of it.
அவங்க வெளியில போய் இந்த தத்துவங்களை பிரச்சாரம் செய்யறாங்க. அதன் மூலமா மற்றவர்களும் அதை தங்களுக்கு சாதகமாக்கிக்கணும்ன்றதுக்காக.
So a Krishna conscious person cannot sit idly.
அதனால கிருஷ்ண உணர்வுள்ள நபர் வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார்.
He thinks that such a nice philosophy of life, why it should not be distributed?
வாழ்க்கையினுடைய இவ்வளவு அருமையான ஒரு தத்துவம் இருக்கு, இது ஏன் நாம விநியோகிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறார்.
That is his mission.
அதுதான் அவருடைய குறிக்கோள்.
A yogi may be satisfied with his own elevation. He is sitting in a secluded place practicing yoga, elevating himself to transcendental life.
ஒரு யோகியானவர் தன்னை தானே உயர்த்தி கொள்றதுல திருப்தி அடைஞ்சு போகலாம் கூட. அவர் ஒரு தனிமையான இடத்துல அமர்ந்திருக்கிறார், யோக பயிற்சி பண்றார், தன்னை அந்தந்த உன்னத வாழ்க்கைக்கு உயர்த்தி கொள்றார்.
That is his personal concern. But a devotee is not satisfied simply elevating his self, his personal.
அவர் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறார், ஆனால் ஒரு பக்தனானவன் தன்னை உயர்த்தி கொள்றதை பற்றி மட்டுமே அவன் சிந்திக்கிறது அல்ல, அதுல திருப்தி அடைகிறது இல்லை.
We offer our respect to the Vaishnavas. வாஞ்சா கல்பத்ருபஷ்ச கிருபா சிந்து பயவச் பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ. Vaishnav is he, devotee is he, who is very compassionate to this conditioned soul.
நாங்க எங்களுடைய நமஸ்காரங்களை வைஷ்ணவர்களுக்கு தெரிவிக்கிறது உண்டு. வாஞ்சா கல்பத்தரு பியாஷ கிருபா சிந்து ஏவச்ச பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஒரு பக்தனானவன் ஒரு வைஷ்ணவனானவன் கட்டுண்ட ஆத்மாக்கள் மீது மிகவும் அனுதாபம் கொண்டவன்.
கிருபா சிந்து பயவச், கிருபா மீன்ஸ் மர்சி அண்ட் சிந்து மீன்ஸ் ஓசன். எ டிவோட்டி is ocean of mercy. He wants to distribute the mercy.
Kripa Sindhu Pya Bacha. Kripa Abdina Karunai. Sindhu Abdina Samudram. ஒரு பக்தன் சமுத்திரம் போன்ற கருணை உடையவன். அவன் அந்த கருணையை விநியோகிக்க விரும்புறான்.
Just like Lord Jesus Christ, he was God conscious, Krishna conscious, but he was not satisfied in himself.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் உணர்வுல கிருஷ்ண உணர்வுல இருந்தார். ஆனா தனக்குள்ளேயே அவர் திருப்தி அடைஞ்சிடல.
If he would have continued his God consciousness alone, he would not have met crucifixion. But no, he wanted to take care of others also. The others should be God conscious.
அவர் கடவுள் உணர்வை அவருக்குள்ளேயே வச்சிட்டிருந்திருந்தார் அப்படின்னா சிலுவையில் அறையிற சூழ்நிலையை அவர் சந்திச்சிருக்க மாட்டார். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கணும், மற்றவர்களும் கடவுள் உணர்வுல இருக்கணும்னு விரும்பினார்.
Order should be Krishna conscious. He was forbidden by the king not to do that. So at the risk of his life, he did it. That is the nature of devotee.
மற்றவர்களும் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னு நினைச்சார். அவர் அதை செய்யறதுக்கு மன்னரால அவருக்கு தடை செய்யப்பட்டது. ஆனாலும் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு அவர் அதை செஞ்சார். அதுதான் ஒரு பக்தனுடைய இயற்கை.
Therefore the preacher devotee is the most dearest devotee of Lord. That is stated in the Bhagavad.
அதனால தான் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பக்தன் பகவானுக்கு மிகவும் பிரியமான ஒரு பக்தன் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு.
They are going outside. They are preaching, then meeting opposing elements. Sometimes they are defeated, sometimes disappointed, sometimes able to convince. There are different kinds of people.
அவங்க வெளியில போறாங்க, பிரச்சாரம் செய்யறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா சந்திக்கிறாங்க, சில சமயத்தில் தோல்வி அடைகிறாங்க, சில சமயத்தில் வருத்தப்படுறாங்க, சில சமயத்தில் அவங்க நம்ப வைக்கிறாங்க. வெவ்வேறு வகையான மக்கள் இருக்காங்க.
So, not that every devotee is very well equipped. There are three classes of devotees also. But that endeavor that I shall go and preach Krishna consciousness is the best service to the Lord.
அதனால எல்லா பக்தர்களுமே ரொம்ப நல்ல நிலையில இருக்காங்கன்றது அல்ல. மூன்று வகையான பக்தர்களும் இருக்காங்க. ஆனா அந்த கிருஷ்ண உணர்வை நான் வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சிறந்த சேவை.
பிகாஸ் தே ஆர் ட்ரைங் இன் ஆப்போசிஷன் டு எலிவேட் பீப்புள் டு தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன்.
ஏன்னா அவங்க எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் மக்களை தன்னை உணர்தலுடைய மிக உயர்ந்த தரமான வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு முயற்சிக்கிறாங்க.
So one who has seen, one who is in trance of self-realization, he cannot see it idly.
அதனால யார் ஒருத்தர் தன்னை உணர்ந்திருக்காரோ, யார் ஒருத்தர் தன்னை உணர்தலில் உன்னத நிலையில் இருக்காரோ, அவரால் சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது.
He must come out. He, just like Ramanujacharya, he declared the mantra publicly. His spiritual master said that this mantra.
அவர் வெளியில வந்துதான் ஆகணும். ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் மாதிரி அவர் வெளியில வந்து பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையா மந்திரத்தை சொன்னார். அவருடைய ஆன்மீக குரு சொன்னார், இந்த மந்திரமானது
ஜஸ்ட் லைக் தட் மஹர்ஷி கேம் இன் யுவர் கண்ட்ரி.
எப்படி இப்போ உங்க நாட்டில் அந்த மகரிஷி வந்திருக்காரோ அந்த மாதிரி.
ஹி வாண்டட் டு கிவ் சம் பிரைவேட் மந்திரம். If that mantra has any power, why it should be private?
இவர் என்ன பண்றார், தனிப்பட்ட முறையில் இந்த மந்திரத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். இப்போ அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குன்னா ஏன் அது தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும்?
If at all the mantra has any, why not it should be publicly declared so that everyone can take advantage of that mantra?
இப்போ அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குன்னா ஏன் அதை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லலாமே, அது மூலமாக எல்லாரும் அதை சாதகமாக்க முடியுமே?
That is real. It is cheating. You see?
அதுதானே உண்மை, ஆனா இது ஏமாத்துறது. பாருங்க,
So here is no cheating process. We say that this Mahamantra can save you, we are distributing publicly. No confidence.
ஆனால இங்க ஏமாத்துற வேலை எல்லாம் ஒண்ணு கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மகாமந்திரம் உங்களை காப்பாத்தும், நாங்க இதை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையா விநியோகிக்கிறோம். இதுல ரகசியம் எதுவும் கிடையாது.
Free, without any charge. But people are so fools, they are not prepared to take this. They will hanker after that mantra, after Mahavishnu. Pay $35 and take some private mantra. You see? So people want to be cheated.
இலவசமா கொடுக்கிறோம், எந்த கட்டணமும் இல்லாம. ஆனா மக்கள் முட்டாளா இருக்காங்க. அவங்க மகரிஷிட்ட போய் அந்த மந்திரத்தை வாங்குறதுல ஆர்வமா இருக்காங்க. $35 அவங்க காசு கொடுத்து அதை தனிப்பட்ட முறையில் அந்த மந்திரத்தை வாங்கிக்கணும்னு பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறதுக்கு விரும்புறாங்க.
And here Hare Krishna mantra, these people are preaching without any charge, declaring in the street, park, everywhere, come on, take it. No, this is not good. This is Maya. This is called illusion.
இங்க இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மக்கள் பிரச்சாரம் பண்றாங்க, எந்த கட்டணமும் வசூலிக்காம. இது வெளிப்படையா வீதிகளில், பூங்காக்கள்ல, எல்லா இடத்துலையும் அறிவிக்கிறாங்க, வாங்க வந்து இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா இது நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் மாயை.
This is spell of Maya. And if you charge something, if you bluff, if you cheat, people will follow.
இதுதான் மாயையோட வலை. நீங்க காசு வாங்கினீங்கன்னா, நீங்க பொய் பேசுனீங்கன்னா, ஏமாத்துனீங்கன்னா மக்கள் உங்களை பின்பற்றுவாங்க.
சச்சா போலே துமாரே லட்டா ஜூட்டா ஜகத் புராய் தன்ன கலி ஜோ துக் லகே ஹஸ்பாய். This is a Hindi verse by one devotee, that this Kali Yuga is so abominable that if you speak truth, then people will come with some rod to beat you.
இது ஒரு ஹிந்தி ஸ்லோகம். இது ஒரு பக்தரால் எழுதப்பட்டது. அதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த கலியுகம் எந்த அளவுக்கு மோசமானதுன்னா, நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா மக்கள் கையில் ஒரு கம்பி எடுத்துட்டு உங்களை அடிக்கிறதுக்கு வருவாங்க.
But if you cheat them, bluff them, they will like it. If I say I am God, people will say, oh, Swami is God.
ஆனால் அவங்கள நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா, பொய் பேசுனீங்கன்னா அவங்க மோகித்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சு போயிடும். நீங்கள் நான் தான் கடவுள்னு சொன்னீங்கன்னா, ஓ, இங்கே சுவாமிஜி இருக்கார், கடவுள் இருக்கார் அப்படிம்பாங்க.
They won't inquire, how you have become God? What is the symptom of God? Have you got all these symptoms? And nobody inquires.
யாருமே விசாரிக்க மாட்டாங்க. கடவுளுக்கான அறிகுறி என்ன, உங்கள்கிட்ட அந்த அறிகுறிகள்லாம் இருக்கா, எப்படி நீங்கள் கடவுள் ஆனீங்க, யாருமே விசாரிக்க மாட்டாங்க.
ஸோ தீஸ் திங்ஸ் ஹேப்பன் அன்லெஸ் ஒன் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அப் இன் தி செல்ஃப். அன்லெஸ் ஒன் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரியல் செல்ஃப், unless one does not understand what is super cell.
இப்போ ஒருத்தர் தன்னில் நிலை பெறாம உண்மையிலேயே நம்ம யார் என்றதை புரிந்து கொள்ளாம பரமாத்மா யார் என்றதை புரிந்து கொள்ளாம இருக்கார் அப்படின்னா அப்ப இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும்.
So, yoga means to understand this self-realizing process. That is yoga.
அதனால யோகா அப்படின்னா தன்னை அறிதலுக்கான இந்த வழிமுறையை புரிந்து கொள்றது, அதுதான் யோகா.
Verse 26. From whatever and wherever the mind wanders, due to its flickering and unsteady nature, one must certainly withdraw it and bring it back under the control of the self.
26th ஸ்லோகம். மனம் தனது சஞ்சலமான நிலையற்ற தன்மையால் எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும்.
This is the past. This is yoga system.
இதுதான் வழிமுறை, இதுதான் யோக முறை.
Suppose you are trying to concentrate your mind on Krishna and your mind is diverted going somewhere in some cinema house. So you should do it or not there. Please, here. Yeah. This is practice of yoga.
இப்போ நீங்க உங்களுடைய மனதை கிருஷ்ணர்ல நிலைநிறுத்த முயற்சிக்கிறீங்க, உங்களுடைய மனசு திசை திரும்பி அங்கே இங்கே அலைபாயுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திரையரங்கு பக்கம் போகுது, நீங்கள் உடனடியாக அதை இழுத்துட்டு வரணும். தயவு செஞ்சு இங்கே கேளு அப்படின்னு நம்ம இழுத்துட்டு வர்றது தான் யோக பயிற்சி.
Not to allow the mind to go away from Krishna.
மனதை கிருஷ்ணர்கிட்ட இருந்து விலகி போகிறதுக்கு அனுமதிக்க கூடாது.
If you can practice this simply, don't allow your mind to go away from Krishna. And because we cannot fix our mind sitting in one place in Krishna, that requires very high training.
வெறுமனே உங்களால் இதை பயிற்சி செய்ய முடியுது அப்படின்னா நல்லது. உங்களுடைய மனதை கிருஷ்ணர்லேருந்து விலகி போகாம பார்த்துக்கணும். ஏன்னா நம்முடைய மனசை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம கிருஷ்ணரில் நிலைநிறுத்துறதுன்றது சிரமமானது. அதுக்கு ரொம்ப உயர்ந்த பயிற்சி எல்லாம் தேவை இருக்கு.
To sit down in a place and always fix up in Krishna, the mind, that is not very easy job.
ஒரு இடத்துல அமர்ந்துட்டு எப்பொழுதும் மனதை கிருஷ்ணரில் நிலைநிறுத்தி வைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை.
One who is not practiced to it, if he simply imitates, then he will be confused.
யாரோ ஒருத்தர் அதை பயிற்சி செய்யலையோ, யாரோ ஒருத்தர் சும்மா நடிக்கிறாரோ, அவர் குழம்பி போயிடுவார்.
We have to engage ourselves always in Krishna consciousness. Everything we do must be adopted in Krishna.
நம்மள நம்ம எப்பொழுதுமே கிருஷ்ணா உணர்வுல ஈடுபடுத்திக் கொள்ளணும். நம்ம என்ன செய்தாலும் அது கிருஷ்ணரோட தொடர்பை ஏற்படுத்திக்கணும்.
Our usual activities should be so molded that it has to do everything for Krishna. Then your mind will be fixed up in Krishna.
நம்முடைய வழக்கமான செயல்கள் எல்லாமே கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வடிவமைச்சு வச்சிட்டோம்னா அப்போ நம்முடைய மனசை கிருஷ்ணரில் நிலைநிறுத்த முடியும்.
Artificially, when you are not advanced, if you try to fix up our mind in Krishna, that yoga practice as it is recommended, yeah, that you will have to sit down in this way, straight, you have to concentrate your eyes, sight on the tip of the nose in a secluded, secret place. But where are these chances?
நீங்க முன்னேற்றம் அடையாம செயற்கையாக உங்களுடைய மனசை கிருஷ்ணரில் நிலைநிறுத்தணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த யோக பயிற்சி இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அதை நீங்கள் ஒரு இடத்துல அமரணும், நேராக அமரணும், உங்களுடைய கண் பார்வையை வந்து மூக்கோட நுனிப்பகுதியில் கவனம் செலுத்தணும், அதுக்கப்புறம் தனிமையான இடம் வேணும். இதுக்கெல்லாம் எங்கே இப்போ வாய்ப்பு இருக்கு?
At the present moment, where is the chance of all these facilities?
தற்காலத்தில் இந்த வசதிகளுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு?
Therefore, this is the only method that you chant loudly and hear. Hare Krishna, if your mind is in other things, it will be forced to concentrate on the sound vibration Krishna.
அதனால இது மட்டுமே வழிமுறை. நீங்க நல்ல சத்தமா ஹரே கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணலாம், அதை கேட்கலாம். உங்க மனசு வேற எங்கேயாவது இருந்ததுன்னா கிருஷ்ணான்ற அந்த ஒளி அதிர்வானது அதுல நிலைநிறுத்துறதுக்கு உங்களை
கட்டாயப்படுத்தும்.
உங்களுடைய மனதை நீங்க பின்வாங்க வைக்க வேண்டியதில்லை, தானாகவே அது பின்வாங்கிடும். ஏன்னா அந்த சப்தம் இருக்கு.
Just like the motor car sound is going on, automatically our attention is diverted.
உதாரணத்துக்கு அந்த மோட்டார் வாகனத்தோட சப்தம் கேட்குது, தானாவே நம்மளுடைய கவனம் அங்க போகுது.
Similarly, if we chant Krishna, so automatically my mind will be fixed up. Otherwise, I am accustomed to fix up my mind in so many things.
அதே மாதிரி இப்போ நம்ம ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணோம்னா தானாகவே என்னுடைய மனசு வந்து அதில் நிலை பெற்று போயிடும். அப்படி இல்லைன்னா நான் வந்து என்னுடைய மனசை எத்தனையோ பல விஷயங்களில் நிலைநிறுத்தி பழகியிருக்கேன்.
So yoga practice means to withdraw the mind and again fix up in Krishna. So this vibration of chanting automatically helps us in that yoga practice.
அதனால் யோக பயிற்சினாவே மனதை பின்வாங்கிட்டு மறுபடியும் அதை கிருஷ்ணரில் நிலைநிறுத்தணும். அதனால் இந்த ஜபம் பண்ணுறதோட ஒளி அதிர்வானது தானாகவே இந்த யோக பயிற்சியில் நமக்கு உதவி பண்ணுது.
The nature of the mind is flickering and unsteady, but a self-realized yogi has to control the mind. The mind should not control him.
பொருளுரை: மனதின் இயற்கை சஞ்சலமானதும் நிலையற்றதுமாகும். ஆனால் தன்னுணர்வு அடைந்த யோகி மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதினால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது.
That is the yoga success. At the present moment, the mind is controlling me. Go thus. Mind is dictating me that please, why not see that beautiful nice girl, I want. Why not drink that nice liquor? Yes. Why not smoke this nice cigarette? Yes. Why not go to the restaurant? Nice. Why not do this? So many things mind is dictated. And we are falling.
ஆமா, இதுதான் யோகாவில் வெற்றி. ஆனால் தற்சமயத்தில் நம்முடைய மனசு நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. கோதாசா, மனசு நம்மளை, ஏ தயவு செய்து அந்த அழகான பெண்ணை பாரு, நம்ம போகிறோம், ஏன் நீ அந்த நல்ல ஒரு மதுபானத்தை அருந்தக்கூடாது, ஆமான்னு ஏற்றுக்கிறோம், ஏன் நீ இந்த நல்ல சிகரெட்டை பிடிக்கூடாது, ஆமான்னு ஏற்றுக்கிறோம், ஏன் நீ வந்து அந்த உணவகத்துக்கு போகக்கூடாது, சரின்னு ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி எத்தனையோ விதமான விஷயங்களை மனசு நம்மளை செய்ய சொல்லுது, அதை நம்ம பின்பற்றுறோம்.
So this present stage is, I am controlled by the mind. The material life means one is controlled by the mind. or by the senses.
அதனால இந்த நிலையில நம்ம மனதால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். பௌதிக வாழ்க்கை அப்படின்னாவே மனது அல்லது புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள்னு அர்த்தம்.
Mind is the center of all senses. So, to become controlled by the mind means to be controlled by the senses.
மனசு தான் எல்லா புலன்களுடைய மையமாக இருக்கக்கூடியது. அதனால மனதால கட்டுப்படுத்தப்படுறோம் அப்படின்னா புலன்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அர்த்தம்.
Senses are subordinate assistants to the master mind.
புலன்கள் எல்லாம் கீழ்ப்படைந்து இருக்கக்கூடிய சேவகர்களா இருக்கு எஜமானரான மனசுக்கு.
Master mind dictates, go and see that, my eyes sees.
எஜமானரான மனசு எனக்கு சொல்லுது, நீ அதை போய் பாரு, என்னுடைய கண்கள் பார்க்குது.
Therefore my eyes, the sense eye is under the direction of the mind.
அதனால தான் என்னுடைய இந்த கண் என்ற இந்த புலனானது மனதோட வழிகாட்டுதல் படி இருக்கு.
My legs go, therefore my sense organ, the leg, is under the direction of the mind.
என்னுடைய கால்கள் போகுது, அதனால தான் என்னுடைய இந்த கால் என்ற இந்த உறுப்பானது மனதோட வழிகாட்டுதலின்படி செயல்படுது.
So, to become under the direction of the mind means to become under the direction of the senses.
அப்படினா நம்ம மனதோட கட்டுப்பாட்டில் இருக்கோம், மனதோட வழிகாட்டுதல் படி இருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம புலன்களோட வழிகாட்டுதல் படி இருக்கும்னு அர்த்தம்.
So, if you can control the mind, then you will not be under the control of the senses.
ஆனா நீங்க மனதை கட்டுப்படுத்திருந்தீங்கன்னா அப்ப நீங்க புலன்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டீங்க.
So, one who is under the control of the senses, he is go das. Go means senses. And das means servant.
அதனால யார் ஒருத்தர் புலன்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரோ அவர் கோ தாச. கோ அண்ணா புலன்கள், தாச அண்ணா சேவகன்.
And one who is master of the senses, he is go swami. Swami means master and go means sense. You have seen the go swami title.
மேலும் யார் ஒருத்தர் புலன்களுடைய எஜமானரா இருக்காரோ அவர் கோஸ்வாமி. சுவாமி அப்படின்னா எஜமானர், கோன்னா புலன்கள். நீங்க பார்த்திருப்பீங்க கோஸ்வாமின்னு பேரெல்லாம் இருக்கு.
The Goswami title means one who is the master of the sense. One who is not the servant of the sense.
கோஸ்வாமின்ற பட்டம் இருக்குன்னா புலன்களுடைய எஜமானர்னு அர்த்தம். புலன்களுடைய சேவகன் அல்ல.
So long one is servant of the senses, he cannot be called a Goswami or Swami. Swami or Goswami, the same thing. Means one who is the master of the senses.
புலன்களுடைய சேவகனா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவனை சுவாமினோ கோஸ்வாமினோ அழைக்க முடியாது. சுவாமி அல்லது கோஸ்வாமி அப்படின்னா ஒரே அர்த்தம்தான். அப்படின்னா யார் ஒருத்தர் புலன்களுடைய எஜமானனோ அவர்.
So unless one is not master of the senses, he is accepting this title of Swami and Goswami, he is cheating.
அதனால ஒருத்தர் புலன்களுடைய எஜமானரா இல்லாம சுவாமி அல்லது கோஸ்வாமின்ற பட்டத்தை ஏற்றுக்கொள்றாருன்னா அவர் ஏமாத்துறார்.
One must be master of the senses. That is defined by Rupa Goswami.
புலன்களுடைய எஜமானரா ஒருத்தர் இருக்கணும், அதுதான் ரூப கோஸ்வாமி வரையறுக்கிறார்.
கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, they were ministers. When they were ministers, they were not Goswami. But when they become disciples of Lord Chaitanya, Sanatan Goswami, Rupa Goswami, and was trained by him, they became Goswami.
ரூபகோஸ்வாமி எல்லாம் மந்திரிகளா இருந்தவங்க. அவங்க மந்திரிகளா இருந்த போது கோஸ்வாமிகளா இல்லை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோட சீடர்கள் ஆனதுக்கு அப்புறம் சனாதன கோஸ்வாமியும் ரூபகோஸ்வாமியும் அவரால் பயிற்சி பெறப்பட்டு அவர்கள் கோஸ்வாமிகளா ஆனாங்க.
So, Goswami is not a hereditary title. It is a qualification under the direction of spiritual master.
அதனால கோஸ்வாமின்றது ஏதோ பரம்பரை பரம்பரையாக கிடைக்கக்கூடிய ஒரு பதவி கிடையாது. அது ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின்படி கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி.
One who attains perfection in controlling the senses, he is called Swami or Goswami.
யார் ஒருத்தர் புலன்களை கட்டுப்படுத்துறதுல பக்குவ நிலை அடைகிறாரோ அவர் சுவாமி அல்லது கோஸ்வாமின்னு அழைக்கப்படுறார்.
So one has to become Swami, a Goswami. Then he can become spiritual master.
அதனால ஒருத்தர் சுவாமி அல்லது கோஸ்வாமி ஆகணும், அதுக்கப்புறமா அவர் ஆன்மீக குருவாக முடியும்.
Without being Swami or master of the senses, to become a spiritual master is bogus.
சுவாமியா இல்லாம அல்லது புலன்களுடைய எஜமானரா இல்லாம ஆன்மீக குருவாகிறதுன்றது போலியானது.
That is also defined by Rupa Goswami. He says,
அதையும் சில Rupa Goswami வரையறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா,
வாச பீகம், குரோத பீகம், மனசு பீகம், ஜீவா பீகம், உதர பீகம், உபஸ்த பீகம், ஈதான் வீகான் விசைத தீரா பிருத்திவீங் சசிஷ்யாத். He says there are six impetus pushing begam. Pushing begam, you can understand just as you are called by nature, you have to go to the toilet room. You cannot check, you have to answer. That is called begam, pushing.
அவர் என்ன சொல்றாருனா, ஆறு வகையான வேகம் உந்துதல் இருக்கு, அது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இயற்கையினுடைய அழைப்புக்கு நீங்கள் கழிவறைக்கு போய் தான் ஆகணும், உங்களால் அதை நிறுத்த முடியாது, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் வேகம், உந்துதல்னு அர்த்தம்.
ஸோ தேர் ஆர் சிக்ஸ் வேகம் பூசிங். வாட் இஸ் தட்? Vacha Begam, Begam, the pushing of talking.
இந்த மாதிரி ஆறு வகையான உந்துதல்கள் இருக்கு. வேகம், அது என்னன்னா வாச வேகம், அதாவது பேசுறதுக்கான உந்துதல்.
Unnecessarily talking, that is called pushing of the talks.
தேவையில்லாம பேசுறது, அதுக்கு பேரு பேச்சின் உந்துதல்.
குரோத வேகம், தேர் இஸ் சம்டைம்ஸ் பூசிங் ஆஃப் தி ஆங்கர். இஃப் ஐ ஆம் வெரி மச் ஆங்கி, ஐ கனாட் செக் மை செல்ஃப். ஐ டூ சம்திங் விச் ஐ ஆட் நாட் டு டூ. சம்டைம்ஸ் இன் ஆங்கர் கில்ஸ் இஸ் ஓன் மேன். திஸ் இஸ் கால் வேகம், பூசிங்.
குரோத வேகம், சில சமயத்தில் அந்த கோபத்தோட உந்துதல் இருக்கும். இப்போ நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கோபத்தை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியறதில்ல, நான் எதை செய்யக்கூடாதா செஞ்சிட்ருப்பேன். சில சமயத்தில் கோபத்தினால நம்ம சொந்த ஆளுங்களே கூட கொண்டுடுவோம், அதுக்கு பேர் தான் உந்துதல்.
ஸோ பூசிங் ஆஃப் தி டாக்கிங், பூசிங் ஆஃப் தி ஆங்கர், சிமிலர்லி பூசிங் ஆஃப் தி மைண்ட். A mind declares, you must go at once, yeah, immediately. The pushing of the talking, pushing of the mind, pushing of the anger.
அதே மாதிரி மனசோட உந்துதல், மனசு சொல்லுது உடனடியாக நீங்கள் அங்கே போகணும். ஸோ இது வந்து மனசோட உந்துதல். இது மாதிரி பேச்சின் உந்துதல், மனதின் உந்துதல், கோபத்தின் உந்துதல்.
தென் ஜீவாவேகம், ஜீவாவேகம் மீன்ஸ் டங். ஐ வாண்ட் டு டேஸ்ட் சச் நைஸ் திங், சம் ஸ்வீட் பால்ஸ். or something else which I like very much. The one has to control this.
அடுத்து ஜீவாவேகம். ஜீவாவேகம் அப்படின்னா நாக்கு. இப்போ ஒரு நல்ல பொருளை நான் சுவைக்கணும்னு விரும்புகிறேன், ஏதாவது இனிப்பு உருண்டைகளை அல்லது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொருளை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதனால் ஒருத்தர் இதை கட்டுப்படுத்தணும்.
One has to control his talking unnecessary. One has to control his mind, dictation on mind. The yoga practice only on the mind. But our Krishna consciousness practice are except mind, there are so many other things.
தேவையில்லாம பேசுறதை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும், மனது சொல்றதை அப்படியே கேட்கக்கூடாது. யோக பயிற்சின்னா மனதை கட்டுப்படுத்துறதை பற்றி மட்டும்தான். ஆனால் நம்முடைய இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சியில் மனது இல்லாமல் வேற எத்தனையோ விஷயங்களையும் நம்ம கட்டுப்படுத்துறோம்.
There's anger, tongue, then juha vegam, then udara vegam. From tongue come little down. Udara means belly. The belly is already filled up. Still, I want to fill it more.
Kobam, naku, jiva vegam. அடுத்து உதர வேகம். நாக்கிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா உதர. உதரன்னா வயிறு. வயிறு ஏற்கனவே நிரம்பி இருக்கும், இருந்தாலும் இன்னும் நான் அதை நிரப்பணும்னு நினைக்கிறது.
That is called vegam, pushing of the belly.
அது வயிறோட உந்துதல்னு சொல்லப்படுது.
And when there are so much pushing of the tongue and pushing of the belly, the next underneath the genital, there is force of the genital. Then I require some sex. If I eat more, if I use my tongue unnecessarily, if I allow my mind to do anything and everything, then I cannot check my genital also.
மேலும் இந்த வயிறு மற்றும் நாக்கோட உந்துதல் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாலுறுப்பு அதோட உந்துதல் இருக்கு. அப்போது பாலுறவு வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. நான் அதிகமாக சாப்பிட்றேன், என்னுடைய நாக்கை வந்து தேவையில்லாமல் உபயோகப்படுத்துகிறேன், என்னுடைய மனசு விரும்புகிறதெல்லாம் செய்ய விடுறேன் அப்படின்னா அப்போ என்னுடைய பாலுறுப்பையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ பாலுறவுக்கான உந்துதல் இருக்கும், அதை என்னால் நிறுத்த முடியாது.
In this way, there are so many pushings. Rupa Goswami says, one who has control over all this pushing machine, he can become spiritual master.
இவ்விதத்தில் நிறைய வகையான உந்துதல்கள் இருக்கு. அதனால் சில ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் இந்த உந்துதல்கள்லாம் கட்டுப்படுத்துறாரோ அவரால் ஆன்மீக குருவாக முடியும்.
Not that spiritual master is manufactured. One has to learn this. How to check the pushing of these things. Etan vegan ja vishayeta dhira. One who can control over this pushing and remains dhira, steady, he can make disciples all over the world. Open.
இதை ஆன்மீக குருவாக பார்த்து உருவாக்குறதல்ல, ஒருத்தர் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். எப்படி இந்த உந்துதல்களை கட்டுப்படுத்துறது, எப்படி அதை நிறுத்துறது. ஏதான் வேகான் யோ விஷகேத தீரா, யாரோ ஒருத்தரால் இந்த உந்துதல்கள்லாம் கட்டுப்படுத்த முடியுதோ அவர் தீரனாக இருக்கலாம், உறுதியோடு இருக்கலாம். அப்போ பிரதிவிம்ச சிஷ்யாத், அப்படிப்பட்டவர் உலகம் முழுக்க சீடர்களை ஏற்றுக்கொள்ளலாம்.
So everything depends on training. That is yoga system. Yoga means, the whole yoga system means training. Our senses, our mind, our these are so many things. Right? Then we are fixed up in the self. Do you think that simply by 15 minutes meditation we realize and do all nonsense all the day? No. It requires training.
அதனால் எல்லாமே பயிற்சியை சார்ந்து தான் இருக்குது. அதுதான் யோக முறையை. யோக முறை அப்படின்னாவே பயிற்சி தான். நம்முடைய புலன்கள், நம்முடைய மனசு, நம்முடைய இது, நம்முடைய அது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். எல்லா அபத்தங்களையும் நாள் முழுக்க செஞ்சுட்டு வெறும் 15 நிமிஷம் தியானத்தினால நம்மால் உணர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்காக பயிற்சி தேவை இருக்கு.
யூ ஆர் கோயிங் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் யூ வாண்ட் டு டு இட் வெரி சீப். நோ, தென் யூ வில் பி சீட்டர்.
நீங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்க விரும்புறீங்க, ஆனா அதை மலிவா செய்யணும்னு விரும்புறீங்களா? இல்ல, அப்ப நீங்க ஏமாற்றப்படுவீங்க.
யூ ஹேவ் டு பே ஃபார் இட். இஃப் யூ வாண்ட் தி நைசஸ்ட் திங், தென் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். But by the grace of Lord Chaitanya, the payment has been made very easy. Chant Hare Krishna. Everything becomes very easy.
நீங்க இருக்கிறதுலயே நல்லதை விரும்புனீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான விலையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையால அந்த விலையானது ரொம்ப சுலபமா கொடுக்கற அளவுக்கு பண்ணிருக்கார். ஹரே கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணுங்க, எல்லாமே ரொம்ப சுலபமாயிடும்.
ஆல் இஸ் கண்ட்ரோலிங் சிஸ்டம், பர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா சிஸ்டம் பிகம்ஸ் வெரி ஈஸி. தட் இஸ் தி மர்சி ஆஃப் லார்ட் சைதன்யா.
இந்த கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், இந்த யோக முறையினுடைய பக்குவ நிலை எல்லாமே மிக சுலபமாயிடுது. அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை.
யா ஹைதே சர்வசித்தி ஹைவே தமா. லார்ட் சைத்தன் ஹேஸ் பிளெஸ்ட் தட் இஃப் யூ ஃபாலோ தீஸ் பிரின்சிபல் சாண்ட் இட், தென் யூ கெட் ஆல் தி பர்ஃபெக்ஷன் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். தட் இஸ் எ ஃபேக்ட்.
யா ஹைதே சர்வசித்தி ஹைவே தமா. சைத்தன்ய மகாபிரபு, நீங்க இந்த ஜபம் பண்றதுன்ற இந்த கொள்கையை பின்பற்றினீங்க அப்படின்னா அப்போ தன்னை உணர்தலுக்கான எல்லா பக்குவத்தையும் நீங்க அடைவீங்கன்னு ஆசீர்வதிச்சிருக்கார். அதுதான் உண்மை.
So for this age, when people are so much fallen, no other process will be successful. This process is the only process. It is very easy and sublime and effective and practical. And one can realize oneself.
அதனால இந்த யுகத்தில் மக்கள் ரொம்பவும் வீழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறதால வேற எந்த வழிமுறையும் வெற்றி அடையாது. இது ஒரே வழிமுறை தான், பயனுள்ளதாக இருக்கும். இது ரொம்ப சுலபமானது, மிக உயர்ந்த வழிமுறை, நல்ல பலனை கொடுக்கும், நடைமுறைக்கானது. மேலும் ஒருத்தர் தன்னை யாருன்றதை உணர்ந்துடலாம்.
Pratyakham avavagam dharmam. In the Bhagavad Gita, it is said that you can practically experience. In other system, you do not practically experience how far you are making progress.
Bhagavad Gita la solapattirukku pratyaksha avagamam dharmam. Neenga nadaimuraiyila adu anubhavapadalam. Inda valimuraiyila நீங்க வேற எந்த வழிமுறையிலையும் நீங்க எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைறீங்கன்றத நீங்க அனுபவப்பட முடியாது நடைமுறையில.
பட் திஸ் சிஸ்டம், இஃப் யூ ஃபாலோ ஃபார் எ ஃபியூ டேஸ், யூ ரியலைஸ் எஸ் ஐ அம் மேக்கிங் ப்ரோகிரஸ்.
ஆனால் இந்த வழிமுறையை நீங்க சில நாட்கள் பின்பற்றினாவே, ஆமா, நான் முன்னேற்றம் அடைறேன்றத நீங்க உணரலாம்.
It's like if you eat, you understand that your hunger is satisfied. Similarly, actually, if you follow this principle of Krishna consciousness movement, you will see yourself that you are advancing in the matter of self-realization.
Neenga saapidum bodhu ungalaudaya pasi thirupthi adaiyudhu appindradha neengala unarreenga. அதே மாதிரி இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றும் போது, உண்மையிலே அதை பின்பற்றும் போது நீங்கள் உங்களுடைய இந்த தன்னை அறிதலுக்கான அந்த வழியில் முன்னேற்றம் அடைகிறத நீங்களாவே உணரலாம். மேலே படிங்க.
One who controls the mind, therefore the senses as well, is called Goswami, Swami. And one who is controlled by the mind, called Buddhasa, or the servant of the senses. A Goswami knows the standard of sense happiness. In transcendental sense happiness, the senses are engaged in the service of Rishikesha, the supreme owner of the senses, Krishna. Serving Krishna with purified senses is called Krishna consciousness. That is the way of bringing the senses under full control. What is more, that is the highest perfection of yoga practice.
மனதை கட்டுப்படுத்துபவன் கோஸ்வாமி அல்லது சுவாமி என்று அழைக்கப்படுகிறான். மனதால் கட்டுப்படுத்தப்படுபவன் கோதாசா என்று அழைக்கப்படுகிறான். புலனின்பத்தின் தரம் கோஸ்வாமிக்கு தெரியும். திவ்யமான புலனின்பத்தில் புலன்கள் ரிஷிகேஷரின் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. தூய்மையாக்கப்பட்ட புலன்களின் மூலம் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண உணர்வாகும். இதுவே புலன்களை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வழியாகும். யோக பயிற்சியின் உன்னத பக்குவ நிலை இதுவே. இதைவிட உயர்ந்தது வேறேதும் உண்டோ?
The yogi whose mind is fixed on me barely attains the highest happiness. By virtue of his identity with Brahman, he is liberated. His mind is peaceful. His passions are quieted.
இருபத்தி ஏழாவது ஸ்லோகம். என் மீது மனதை நிறுத்தி யோகி நிச்சயமாக உத்தம சுகம் எனும் உயர் பக்குவத்தை அடைகிறான். ரஜோகுணத்தை கடந்த அவன் பிரம்மனிடம் உள்ள தனது குண ஒற்றுமையை உணர்வதன் மூலம் தனது முந்தைய செயல்களின் விளைவுகளிலிருந்து
விடுபடுகின்றான். The yogi achieves the highest perfectional stage of happiness in touch with the supreme.
28th ஸ்லோகம். இவ்வாறாக சுய கட்டுப்பாடுடைய யோகி இடைவிடாது யோக பயிற்சியினால் எல்லா ஜட கலங்களிலிருந்தும் விடுபட்டு இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் பக்குவமான சுகத்தின் உன்னத நிலையை அடைகிறான்.
The yogi whose mind is fixed on me. Me means Krishna. Krishna is speaking. If I am speaking, give me a glass of water. It does not mean that the water should be supplied to somebody else.
இங்கு என் மீது மனதை நிலைநிறுத்தப்பட்ட ஒரு பக்குவமான யோகி. இப்போ இங்க என் மீது அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை குறிக்கிறது. கிருஷ்ணர் பேசுறார். இப்ப நான் பேசுறேன், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு. அப்படின்னா நீங்க வேற யாரோ ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அர்த்தம் அல்ல.
Similarly, Bhagavad Gita is being spoken by Lord Krishna and he says me. Me means Krishna. This is clear understanding.
அதே மாதிரி பகவத்கீதையே கிருஷ்ணரால் பேசப்பட்டது. அவர் சொல்றார் நான் அப்படின்னு. நான் அப்படின்னா அது கிருஷ்ணரை குறிக்குது. இதுல தெளிவான புரிதல் இருக்கு.
பட் தேர் ஆர் மெனி கமெண்டேட்டர்ஸ் தி டிவியேட் ஃப்ரம் கிருஷ்ணா. ஐ டு நாட் நோ வை. தட் இஸ் தேர் நெஃபேரியஸ் மோட்டிவ்.
ஆனால் பல விளக்கவுரையாளர்கள் கிருஷ்ணர்லிருந்து திசை மாறி போறாங்க. ஏன் அதை அவங்க செய்யறாங்க எனக்கு தெரியல. அவங்களுடைய கெட்ட நோக்கம் எது?
நோ, மீ மீன்ஸ் கிருஷ்ணா. சோ கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் இஸ் ஆல்வேஸ் இன் யோகா ட்ரான்ஸ்.
அப்படி இருக்கக்கூடாது. இங்க நான் அப்படின்னா அது கிருஷ்ணர். அதனால் கிருஷ்ணா உணர்வு உள்ள நபர் எப்பொழுதுமே உன்னத யோக நிலையில தான் இருப்பார். மேலும் படிங்க.
A true yogi observes me in all beings and also sees every being in me. Indeed, the self-realized man sees me everywhere.
உண்மை யோகி எல்லா உயிர்களிலும் என்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறான். உண்மையில் தன்னுணர்வு உடையவன் பரமபுருஷரான என்னையே எங்கும் காண்கிறான்.
Now, a true yogi observes me in all beings. How you can see? They interpret that all beings are Krishna. So therefore there is no use of worshipping Krishna separately.
உண்மை யோகி எப்பொழுதும் என்னில் ஆழ்ந்துள்ளான். எப்படி அவன் பார்க்குறான்? அவங்க இதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, எல்லா உயிர்களுமே கிருஷ்ணர் தான், அதனால் கிருஷ்ணரை தனியாக வழிபடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றாங்க.
They take therefore to the humanitarian activities. They say this is better. Why Krishna shall be worshipped? Krishna says that one should see in every being Krishna.
அதனால தான் அவங்க மனிதநேய செயல்களில் ஈடுபடுறாங்க. அவங்க இது சிறந்ததுன்னு சொல்றாங்க. எதுக்காக கிருஷ்ணரை வழிபடணும்ன்றாங்க. கிருஷ்ணர் சொல்றார், ஒருத்தர் எல்லா உயிர்களையும் கிருஷ்ணரை பார்க்கணும்னு.
So let us serve, but they do not know the techniques that requires training under bona fide spiritual master.
அதனால நம்ம சேவை புரியலாம், ஆனா அவங்களுக்கு இந்த நுட்பம் தெரியாது. அதுக்கு அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவுக்கு கீழே பயிற்சி தேவைப்படுது.
This, a true yogi observes me in all beings. A true yogi devotee, just like these devotees are going to preach Krishna consciousness outside. Why? They see Krishna in all beings.
உண்மை யோகி எப்பொழுதும் எல்லா உயிர்களிலும் என்னை காண்கிறான். ஒரு உண்மை யோகி, ஒரு பக்தன், இப்போ உதாரணத்துக்கு பக்தர்கள் வெளியில் போய் இந்த கிருஷ்ண உணர்வை பற்றி பிரச்சாரம் செய்கிறாங்க. ஏன்? அவங்க எல்லா உயிர்களையும் கிருஷ்ணரை காண்கிறார்கள்.
How?
எப்படி?
Because they see the all beings are part and parcel of Krishna. They are under forgetfulness of Krishna. So let us awake them to Krishna consciousness.
Yena avargal ella uyirgalaiyum Krishna oda amsama paakranga. Avanga Krishna ra marandirukranga. Adanal avangalukku eppadiyadhu indha Krishna unarva namma elippi vidanum nenikranga.
A devotee sees others who is not in Krishna consciousness. Just like sometimes some missionary activities are there to give education to the uneducated community.
ஒரு பக்தன் மற்றவர்கள்லாம் கிருஷ்ண உணர்வுல இல்லை அப்படின்றத பார்க்கறான். உதாரணத்துக்கு சில சமயத்தில் ஒரு சில இயக்கத்தை சார்ந்தவங்க கல்வி அறிவு இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு கல்வியை கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுடைய செயல்களாக இருக்கும்.
Why? Because they see they are human beings. They should be educated. They should know the value of life. That is their sympathy.
ஏன் அதை செய்கிறாங்கன்னா, அவங்க இவர்கள்லாம் மனிதர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி போதிக்கப்படணும், அவர்களுக்கு வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்னென்னு தெரியணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அனுதாபம்.
Here also the same thing, that everyone should know that he is part and parcel of Krishna. Forgetting this consciousness he suffers.
எங்கேயும் கூட அதேதான். அதாவது ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணருடைய அம்சம், அதை மறந்திருக்கிறதுனால அவங்க துன்பப்படுறாங்க.
That is to see Krishna in everything. Not that everything has become Krishna.
அதுதான் எல்லாத்திலையும் கிருஷ்ணரை பார்க்கிறதுன்றது. அதை விட்டுட்டு எல்லாம் கிருஷ்ணர் ஆயிடுச்சு அப்படின்றது அல்ல.
Don't see like that, then you'll be mistaken.
அப்படி பார்க்காதீங்க, அப்ப நீங்க தவறா புரிந்து கொள்ளுவீங்க.
Everything is just like if I see somebody that this boy is the son of such and such gentleman, that means I see such and such gentleman in this boy.
இப்ப உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை பார்க்கிறேன், அவர் இன்னார் இன்னாருடைய மகன் அப்படின்றது தெரியுது. அப்போ அந்த மகனுடைய உடல்ல அவருடைய அப்பாவை நான் பார்க்கிறேன்.
Is it clear?
இது தெளிவா இருக்கா?
If I see every living being is son of God or Krishna, then that means I see God in everything.
இப்போ எல்லா உயிர்வாளிகளையும் கடவுள் அல்லது கிருஷ்ணருடைய குழந்தைகளா பார்க்கிறேன்னா, அப்ப எல்லா உயிர்வாளிகளையும் நான் கிருஷ்ணரை
பார்க்கிறேன்.
இத புரிந்து கொள்றதுல ஏதாவது சிரமம் இருக்கா? இது அவங்களோட சங்கம் எடுத்துக் கொள்றதா அல்லது இது வெறும் பார்வை தானா?
This is a fact.
இல்ல, இது உண்மை.
It is not an association or vision, this is a fact. When you see a cat, when you see a dog, you see in Krishna in him. Why? You know that here is a cat, living being. He, by his deeds, past deeds, he has got this body, cat, forgetfulness.
இது சங்கமோ அல்லது பார்வையோ கிடையாது, இது உண்மை. எப்ப நீங்க ஒரு பூனையை பார்க்குறீங்களோ, எப்ப நீங்க ஒரு நாயை பார்க்குறீங்களோ, நீங்க அதுக்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்க்குறீங்க. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு பூனை, இது ஒரு உயிர்வாளி, இதுவும் அதனுடைய மறதியினால பூர்வ கர்ம விளைவினால இப்ப இந்த பூனையோட உடல் அடைஞ்சிருக்குன்றது தெரியுது.
So, let me help this cat. Give it some Krishna prasadam so that in someday he'll come to Krishna consciousness.
அதனால இந்த பூனைக்கு நான் உதவி பண்ணணும். சரி, நான் கொஞ்சம் கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கறேன், அது மூலமா எப்படியாவது ஒரு நாள் அதுவும் கிருஷ்ண உணர்வுக்கு வரட்டும்.
This is to see in him Krishna. Not that, here is Krishna, let me embrace this guy. This is nonsense.
அதை விட்டுட்டு, ஓ, இங்க கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லி அந்த பூனையை கட்டி அணைச்சுக்கிறது இல்ல, அது அபத்தமானது. இங்க ஒரு புலி இருக்கு, இதுதான் கிருஷ்ணர், வா வந்த என்ன சாப்பிடுங்க, இது அயோக்கியத்தனம்.
You should take sympathy with every living being. That he is part and parcel of Krishna.
ஒவ்வொரு உயிர்வாளிகளும் கிருஷ்ணருடைய அம்சம் என்ற காரணத்தினால நம்ம அவைகளுக்கு அனுதாபத்தை காட்டணும்.
மன்சாகல்பத்துர்பஷ்ட கிருபா சிந்து பயவச் நாட் தட் இஸ் ஆல் எம்பிரேசிங் கமான் கிருஷ்ணா. சோ தி ட்ரூ யோகி அப்சர்வ்ஸ் மீன் ஆல் பீயிங்ஸ். திஸ் இஸ் தி சீன்.
பஞ்சாகல்பத்தருபிய அஷ கிருபா சிந்துபிய வச்சா, இங்க வாங்க கிருஷ்ணா அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறதல்ல. ஒரு உண்மையான யோகி எல்லா உயிர்களிலையும் என்ன காண்றான், அதுதான் சரியான பார்வை.
Why you are welcoming these children? Because he is part and parcel of Krishna. We are giving them chance. So as much as possible to take part in the kirtan, to taste the prasadam. That child who comes imitates like this, Don't think that it is going in vain.
ஏன் நம்ம இந்த குழந்தைகள்லாம் கூட வரவேற்கிறோம்? ஏன்னா அவர்களும் கிருஷ்ணருடைய அம்சம்தான். அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இந்த கீர்த்தனத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கும் கிருஷ்ண பிரசாதத்தை சுவைக்கிறதுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து அதே மாதிரி செய்யறோம் அப்படின்னா அது எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க.
Something done in Krishna consciousness is knowing or not knowing, it will have its effect.
Krishna unarvile seiyakoodiya seyal seridalava irundalum adu therindho theriyamalo seidalum adu veenagiradalla adu palan kodukudu.
These children who are bowing down or trying to vibrate Krishna or clap, these things are being accumulated in bank account of Krishna consciousness.
இந்த குழந்தைகள் எல்லாம் இங்க வந்து விழுந்து வணங்குறாங்க அல்லது கை தட்டுறாங்க, இதெல்லாம் அவங்களுடைய அந்த கிருஷ்ண உணர்வுன்ற அந்த வங்கி கணக்குல சேர்த்து வைக்கப்படுது.
Just like if the child touches this fire, it will act. It will not excuse the child that his child, he does not know. The fire will act. Similarly, if Krishna is the Supreme Spirit, a child who may take part in it, Krishna will act. He may know it or do not know. It doesn't matter.
உதாரணத்துக்கு இந்த குழந்தை நெருப்பை தொட்டான் அப்படின்னா அது சுடச் செய்யும். இப்போ அது குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அதை மன்னிச்சு விட்டுற போறதல்ல. குழந்தைக்கு அது தெரியலாம் தெரியாம போகலாம், ஆனால் நெருப்பு அந்த குழந்தைய சுட செய்யுது. அதே மாதிரி கிருஷ்ணர் பரமாத்மா இந்த குழந்தை அவரோட செயலில் ஈடுபடுறான் அப்படின்னா அப்போ கிருஷ்ணரும் அதுக்கு பதில் உபகாரம் பண்றார். அது உங்களுக்கு தெரியலாம் தெரியாம போகலாம், அது முக்கியமல்ல.
Krishna is there. It is so nice. Therefore, every living being should be given chance.
ஏன்னா கிருஷ்ணர் இருக்கார், அதனால தான் அது அருமையானது. எல்லா உயிர்வாளிகளுக்கும் அதனால தான் வாய்ப்பு கொடுக்கப்படணும்.
These boys are inviting outsider, come on, this love feast. What is the idea? The idea is let them come. Take little prasadam and it will act. Someday, in Krishna consciousness. It will act. So that is their propaganda.
இந்த இளைஞர்கள்லாம் வெளியாட்களை வாங்க அன்பு விருந்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க வரட்டும், கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கிட்டோம், ஒரு நாள் அவங்களுக்கு அது கிருஷ்ண உணர்வை கொடுக்கும், அது கண்டிப்பாக செயல்படும். அதுதான் அவங்களுடைய பிரச்சாரமே.
They are seeing everyone. Krishna, they are seeing Krishna in everyone. In that way. Not that everyone is Krishna. Don't make this mistake. Krishna is all pervading. Why in this human being? He is there in the atom also.
அவர்கள் எல்லாருக்குள்ளும் கிருஷ்ணரை பார்க்கிறாங்க. அந்த விதத்தில் எல்லாருமே கிருஷ்ணர் அப்படின்றது அல்ல, அந்த தப்ப பண்ணாதுங்க. கிருஷ்ணர் எங்கும் பரவி இருக்கார். அவர் ஏன் மனிதர்க்குள்ள மட்டும் இருக்கணும், அவர் ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்கார்.
அண்ணாந்தரஸ்தம் பரமாணுச்சயாந்தரஸ்தம் இல் ஃபைண்ட் இன் தி பிரம்மசம். பரமாணு மீன்ஸ் ஆட்டோம். சோ ஹி இஸ் தேர் வித் இன் ஆட்டோம் ஆல்சோ. வை நாட் எவ்ரி லிவிங் இன் பீயிங் யூ ஷுட் ஹேவ் தட் knowledge.
பிரம்ம சம்ஹிதால நீங்க பார்க்கலாம், அந்தாந்த ரஸ்த பரமானு சயாந்த ரஸ்தம். பரம அணு அப்படின்னா அணு. ஸோ இங்க அந்த அணுக்குள்ளேயும் அவர் இருக்கார். ஏன் எல்லா உயிர்வாளிகளுக்குள்ளும் இருக்கக்கூடாது? அந்த அறிவு நமக்கு இருக்கணும்.
சோ தி ட்ரூ யோகி அப்சர்வ்ஸ் மீ இன் ஆல் பீயிங் and also sees every being in me. How? In me, Because everything what you see, that is Krishna. You are sitting on this floor, so you are sitting on Krishna.
Anale, unmai yogi, eppozhudhum ella uyirvaaligalum ennai kaangiraan. Adhe pole, ennul ella uyirvaaligalaiyum kaangiraan. Eppadi enakkulla paakuraan? Yenna, ellame, inge paakuradhu ellame Krishna dhaan. நீங்க இங்க தரையில் அமர்ந்திருக்கீங்க, நீங்க கிருஷ்ணர் மேல அமர்ந்திருக்கீங்க.
You are sitting on this carpet. You are sitting on Krishna.
நீங்க இந்த ஜமக்கால மேல உட்கார்ந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க கிருஷ்ணர் மேல உட்கார்ந்திருக்கீங்க.
You should know it.
உங்களுக்கு அது தெரியணும்.
How this carpet is Krishna? Because carpet is made of Krishna's energy.
எப்படி இந்த ஜமக்காலம் கிருஷ்ணர், ஏன்னா இந்த ஜமக்காலம் கிருஷ்ணருடைய சக்தியால செய்யப்பட்டது.
There are different kinds of paras sakti vividhaiva sriyate. The Supreme Lord has various energies. Out of those various energies, that three divisions are primary: material energy, spiritual energy and marginal energy.
வெவ்வேறு வகையான சக்தி இருக்கு. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை, முழுமுதற் கடவுளுக்கு வெவ்வேறு வகையான சக்திகள் இருக்கு. அவைகளில் மூன்று பிரதானமான பிரிவுகள் இருக்கு: ஜடசக்தி, ஆன்மீக சக்தி, நடுத்தர சக்தி.
We living entities, we are marginal energy. The whole material world is material energy. And there is spiritual energy. The spiritual world. And we are marginal. So we are sitting either in the material energy. Marginal means this way or that way.
உயிர்வாளிகளான நம்ம எல்லாரும் நடுத்தர சக்தி. இந்த பௌதிக உலகம் மொத்தமும் ஜடசக்தி. ஆன்மீக சக்தியும் இருக்கு, அது ஆன்மீக உலகம். இப்போ நடுத்தர நிலையில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ இந்த ஜடசக்தியில இருந்துட்டு இருக்கோம். நடுத்தர சக்தியான நம்ம இந்த விதத்திலையும் இருக்கலாம், அந்த விதத்திலையும் இருக்கலாம்.
You can become in spiritual or you become material. No third alternative. Either you become materialistic or become spiritual.
நீங்க பௌதிகமாக ஆகலாம் அல்லது ஆன்மீகமாகலாம். மூன்றாவது வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க உலகாயுதவாதியா இருக்கலாம் அல்லது ஆன்மீகவாதியா இருக்கலாம்.
So long we are in the material world. You are sitting on the material and therefore you are sitting in Krishna.
அதனால நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஜடசக்தியிலே நாம அமர்ந்திருக்கோம். அதனாலதான் நம்ம கிருஷ்ணர்ல அமர்ந்திருக்கோம்.
Because energy is not separated from Krishna. Just like this light, this flame, there is heat and there is illumination, the two energies. The heat is not separated from the fire and the illumination is not separated from the fire. Therefore, in one sense, the heat is also fire. The illumination is also fire. Similarly, this material energy is also Krishna.
Yena shakti indrathu Krishna lirundhu veru pattadhu kadaiyadhu. Ippo udaranathukku inga velicham irukku, veppam irukku. Idu rendume, இந்த வெப்பம் வெளிச்சம் ரெண்டு சக்தி. இப்ப இந்த வெப்பம் அப்படின்றது நெருப்பிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அதே மாதிரி இந்த வெளிச்சமும் நெருப்பிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அதனாலதான் இந்த வெப்பமும் நெருப்புன்னு சொல்லலாம், இந்த வெளிச்சத்தையும் நெருப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜடசக்தியும் கிருஷ்ணர் தான்.
We are thinking that we are sitting on this floor, but actually we are sitting in Krishna. This is philosophy.
அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் தரையில் அமர்ந்திருக்கோம்னு, ஆனா உண்மையிலேயே நம்ம கிருஷ்ணர்ல தான் அமர்ந்திருக்கோம். இதுதான் தத்துவம்.
Sir, and also sees everything, every being in me. Indeed. The self-realized man sees me everywhere. That is seeing everywhere.
மேலும் அவன் எல்லா உயிர்களையும் என்னுள் காண்கிறான். உண்மையிலேயே தன்னை உணர்ந்த ஆத்மாவானவன் என்னை எல்லா இடத்திலையும் காண்கிறான். அதான் எங்கும் காண்பது.
To see every being, everything in relationship with Krishna, that means you see Krishna everywhere. As it is taught in the Bhagavad Gita, Rasoham Apsukonte, I am the test of water.
எல்லா உயிர்வாளிகளையும் எல்லாவற்றையும் கிருஷ்ணரோட தொடர்பில் பார்க்கிறது அப்படின்னா கிருஷ்ணர் எல்லா இடத்திலும் இருக்கார். பகவத்கீதையில் போதிக்கிற மாதிரி ரசோகம் அப்ச கவுந்தேயா, நீரின் சுவை நானே அப்படின்றார்.
Why water is drunk by all living entities? The animals, the birds, the bees, the man, human being, everyone drinks water. Therefore, water is needed so much. And Krishna has taught water so much. You see, water is needed so much.
ஏன் எல்லா உயிர்வாளிகளாலும் நீர் அருந்தப்படுது? பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாருமே தண்ணி குடிக்கிறாங்க. அதனால தான் அவ்வளோ நீர் தேவைப்படுது. கிருஷ்ணர் அவ்வளோ நீர் சேமித்து வச்சிருக்கார். அவ்வளோ தண்ணி தேவைப்படுது.
For agriculture, for washing, for drinking. So, if one does not get a glass of water in due time, he dies. That experience one has got in the war field. How much valuable is water, they can understand. In fighting, when they become thirsty and there is no water, they die.
விவசாயத்துக்காக, சுத்தப்படுத்துறதுக்காக, குடிக்கிறதுக்காக நிறைய தண்ணி தேவைப்படுது. இப்போ ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலன்னா அவன் இறந்து போயிடுறான். போர்க்களத்தில் இதை அனுபவப்படலாம். அவன் ரொம்பவும் தாகத்தோடு வருவான், ஆனால் தண்ணி இல்லைன்னா அவன் இறந்து போயிடுறான். அங்கே அந்த தண்ணீரோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்றதை புரிந்து கொள்ள முடியுது.
ஸோ வாய் வாட்டர் இஸ் ஸோ வேல்யூபுல், because there is nice taste. You are so much thirsty, you drink one sip of water. Oh, thank God.
ஏன் தண்ணிக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு? ஏன்னா ஒருத்தர் தாகத்தோடு இருக்கும்போது அதை ஒரு கொஞ்சம் குடித்தாலும் அது தாகத்தை தீர்க்குது, நிவாரணத்தை கொடுக்குது, அதில் ருச்சி இருக்கு.
So Krishna says, that taste I am.
அதனால கிருஷ்ணர் சொல்றார், அந்த நீரின் சுவை நானே.
That life giving taste of water I am, Krishna. So if you have learned this philosophy, whenever you drink water you see Krishna.
அதனால அந்த உயிரை கொடுக்கக்கூடிய நீரோட சுவை நான் அப்படின்றார் கிருஷ்ணர். அதனால இந்த தத்துவத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க கிருஷ்ணரை பார்க்க முடியும்.
And when do you not drink water? This is Krishna consciousness.
எப்ப நீங்க தண்ணி குடிக்காம இருக்கீங்க அதுதான் கிருஷ்ண பக்தி.
ரசோஹம் அப்சுகம் பிரபாஸ்மி சசிசூர்ய, I am the light of the sun and the moon. So either in the night or in daytime, you have to see either sunlight or moonlight. So how can you forget Krishna?
Rasogam apsu kaunteya prabhasmi sashi suryayo, nanda surya chandran kudiya oli apdindrar. Neenga raathriliya irundhalum seri pagalliya irundhalum seri neenga surya oliye alladhu chandra oliye paarthadhaan aaganum. Eppadi neenga Krishna ra marakka mudiyum?
Either you drink water or see the sunlight, or see the moonlight, or hear some sound, sabdaham ki.
Neenga thanneera kudichalum sari, chandra valiye paarthalum sari, surya valiye paarthalum sari, alladhu edhavadhu shabdathai kettalum sari, ellame.
There are so many things here ready in the fourth chapter. How Krishna is all pervading.
இது மாதிரி பல விஷயங்கள் இங்கே நாலாவது அத்தியாயத்தில் எப்படி கிருஷ்ணர் எங்கும் பரவி இருக்கார்ன்றத விளக்கி இருக்கு.
So one has to see Krishna in that way. Then you get perfection of yoga.
இந்த விதத்தில் ஒருத்தர் கிருஷ்ணரை பார்த்தார் அப்படின்னா அதுதான் யோகத்தின் பூரணத்துவம்.
A true yogi observes me in all beings.
ஆமா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உண்மையான யோகி எப்பொழுதும் என்னில் ஆழ்ந்திருக்கான்.
And also sees every being in me.
மேலும் என்னுள் எல்லா உயிர்வாளிகளையும் காண்கிறான்.
Indeed, the self-realized man sees me everywhere.
உண்மையிலே தன்னை உணர்ந்த ஆத்மா என்னை எங்கும் காண்கிறான்.